ओम शांति। अव्यक्त मुरली, मार्च 5th 1970। பாபா இது போல கூறுகின்றார், வீணான எண்ணங்களுக்கு விதையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை என்னவாக இருக்கின்றது? அந்த ஒரு வார்த்தையே உங்களது புத்தியில் நுழைந்து வீணான மற்றும் விகாரமான எண்ணங்களை உருவாக்குகின்றது. அந்த ஒரு வார்த்தையானது ஏன் இது போல நடந்தது? Why this has happened? இந்த கேள்விகளின் கியூவே வீணான எண்ணங்களை உருவாக்குகின்றது. ஸோ பாபா, வீணான எண்ணங்களுக்கு விதையாக இருப்பது ஒரு வார்த்தை, அதுவே ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை பற்றி டாக்டர் சச்சின் பாய் அவங்க கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதை சாரமாக பார்க்கலாம். பிரதர், இந்த டிஸ்கஷனை வந்து ஒரு 10 பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட வார்த்தை வந்து Why this has happened? ஏன் இது நடந்தது அப்படின்னு ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் இது போல ஒரு வார்த்தையை உருவாக்கினால் அவர்களுக்குள் எந்த மாதிரி உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றது? 10 வகையான உணர்ச்சிகளை பற்றி இங்கு டிஸ்கஸ் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட், எஸ் என்ற வார்த்தையில் 5 உணர்ச்சிகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு யூ என்ற லெட்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 5 வார்த்தைகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல் இது வந்து சர்ப்ரைஸ், ஆச்சரியம். ஏன் இது போல நடந்தது? ஸோ இந்த ஒரு வார்த்தை நமது புத்தியில் நுழைந்தால் நமக்குள்ள அந்த ஒரு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. இந்த ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது? டிராமாவை முழுமையாக புரிந்து கொள்ளாத தன்மை. ஸோ டிராமா வந்து சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அப்படின்ற கேள்வி வரும்போது நான் டிராமாவை புரிந்து கொள்ளவில்லை. மேலும் இது எதனை குறிக்கின்றது என்றால் நான் தயாரான நிலையில் இல்லை என்பதே. இரண்டாவது, நான் டிராமாவின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. மூன்றாவது, புரிந்து கொள்ளாத தன்மையின் காரணமாக பல கேள்விகள் என்னுள் எழுகின்றது. ஸோ பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. விவேகானந்தர் தன்னுடைய 15 வயதில் அவங்க அப்பா கிட்ட இது போல கேட்டாராம், அப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும்? ஒரே ஒரு கொள்கை சொல்லுங்க, நான் வாழ்நாள் முழுவதும் அதனை கடைபிடிக்க தயாராக இருக்கின்றேன். அப்போ அவங்க அப்பா இது போல சொன்னாங்களாம், ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் நீ எதனை கண்டும் ஆச்சரியப்படக்கூடாது அப்படின்றத சொன்னாராம். அதனையே கடைபிடித்தார். இதுதான் அவருடைய ஸ்பீச்சில் விவேகானந்தர் வெளிப்படுத்துவாராம். ஸோ அது மாதிரி நமக்குள்ள அந்த ஆச்சரியம் என்பதை எழக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த டிராமாவை புரிந்து கொண்டு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையே நமக்குள் உருவாக வேண்டும். எல்லாவிடின் வீணான எண்ணங்கள் நமக்குள் தோன்றியே விடும். ரெண்டாவது, சாரினஸ், அதாவது ரிப்பன்டன்ஸ், பச்சாதாபம் படுதல். ஏன் இது போல் நடந்தது அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் வந்தாலே எங்கேயோ மனதில் அல்லது உள்ளத்தில் அந்த ஒரு பச்சாதாபம் ஏற்படுகின்றது. ஏன் எனக்கு மட்டும், ஏன் இது போல நடந்தது? அந்த கவலையே எனக்குள்ள பச்சாதாபத்தை ஏற்படுத்துகின்றது. மூன்றாவது, சாரோ, அதாவது துக்கம் அடைவது. பாபா நமக்கு இது போல கூறுகின்றார், இந்த பிராமண வாழ்க்கையே குஷியான வாழ்க்கையாக இருக்கின்றது, நீங்கள் ஒருபோதும் துக்கம் அடையக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. மேலும் மனதை பற்றி பாபா 2016 ஃபர்ஸ்ட் மீட்ல இது போல சொல்லியிருக்கார், மனதின் நடனம், மனதின் மௌனம், மனதின் சக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மனதினால் துக்கம் அடைந்தால் என்னவாகும்? ஸோ அந்த ஒரு ஆழ்ந்த துக்கம் வரும்போது நமக்குள்ள அந்த ஒரு கஷ்டம், மேலும் அதனை நினைத்து துன்பம் படுவோம். ஸோ அது வந்து வீணான எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. நான்காவது சல்கினஸ். இது ஒரு பல வகையான உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இது ஒருவரின் வெறுப்பை குறிக்கும், முகத்தை திருப்பக்கூடிய தன்மை, பேசாத தன்மை, கோபம், அல்லது ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா புலம்புவது. ஸோ இங்கிலீஷில் இதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, ஸ்குவாக், SQUACK, அதாவது சப்தமிட்டு குறைகளை சொல்லுவது, அதாவது புலம்புவது. ஸோ இந்த உணர்வு வந்து நமக்கு வந்து பல வகையான வீணான எண்ணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஐந்தாவது சேட்னஸ், ரொம்ப கவலைகரமாக ஆயிடுறது. ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான நிலை, அதாவது நம் மனம் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, டிராமாவை பற்றிய ஞானம், அதனை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். டிராமாவிலிருந்து நம்ம வந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமாக மகாபாரத கதையை சுருக்கமாக சொல்கிறார் பிரதர். ஒரு முறை 5 பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தண்ணீர் தாகம் எடுக்குது. அப்போ தர்மர் வந்து நகுலனை பார்த்து இது போல கூறுகின்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு. அவங்க போகிறாங்க, அங்கே ஒரு அரக்கன் இது போல கேள்வி கேட்குறாரு, என் கேள்விக்கு பதில் சொன்னாதான் இந்த தண்ணீர், இல்லாட்டினா நீங்கள் இறந்து விடுவீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, அப்போ இறந்துடுறாரு. அவரை காணுவதற்காக சகாதேவன் வராரு, அவரும் அது போல இறந்து விடுகின்றார். பின்பு பீமன், அடுத்ததாக அர்ஜுனன், கடைசியில் தர்மர் வராரு. அப்போ அந்த அரக்கன் இது போல கேட்குறாரு, வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு விடை தெரியலன்னா நீங்களும் இறந்துருவீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ தர்மர் இது போல கூறுகின்றார், வாழ்க்கையில் பல இன்னல்கள் கஷ்டங்கள் வருகின்றது, ஆனால் அதிலிருந்து யாரும் படிப்பினையே எடுத்துக்கொள்வதில்லை, செய்த தவறுகளிலிருந்து யாரும் படிப்பினையே எடுத்துக்கொள்வதில்லை, இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்களுடைய 4 சகோதரர்களும் உயிர் பெற்று வந்தாங்களாம். ஸோ அது போல ஒரு மகாபாரத கதையில் இருக்கு. அதே மாதிரி நமக்குள்ள ஏன் இது போல நடந்தது அப்படின்ற கேள்விக்கு பதிலாக டிராமாவை புரிந்து கொண்டு அதனை ஏற்று அதிலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளும் போது, பாபா சொல்வது போல வீணான எண்ணங்கள் நமக்குள் எழாது. ஸோ அடுத்தது வந்து இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் எது அப்படின்னாக்கா, தனக்குத்தானே பிளேம் கேம் விளையாடுவது. அதாவது ஒன்று பழியை மற்றவர் மீது சுமப்பது, மற்றொன்று பழியை தன் மீது சுமப்பது. பழியை மற்றவர் மீது போட்டு விளையாடுவது வந்து ஒரு ரஜோ பிரதான நிலை. இந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது கூட ஓரளவு பரவாயில்லை, பட் இந்த எல்லா விஷயத்துக்கும் நானே காரணம் அப்படின்னு சில பேர் தனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, தனக்குள்ள ஒரு வெறுப்பு, தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதன் பிறகு வாழ்க்கையே அவங்களுக்கு விரக்தியாயிடும். அதன் பிறகு எந்த ஒரு காரியத்திலையும் அவங்களால ஈடுபட முடியாது. ஸோ ரெண்டு வகை இருக்காங்க. மற்றவர்களை டார்ச்சர் செய்யக்கூடியவர்கள் சேடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தனக்குத்தானே துன்புறுத்தி கொள்வது வந்து மெடிக்கல்ல மசோக்கின் அப்படின்றத சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ஸோ அதனால ஒருபோதும் நம்மை நாமே டார்ச்சர் செய்து கொள்ளக்கூடாது, துன்புறுத்தி கொள்ளக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் அந்த சுயமரியாதைக்கு ஆப்போசிட்டான நிலை. பாபா நம்மை மகானாத்துமா அப்படின்றத சொல்றாரு. ஆனா இந்த தனக்குத்தானே பழி உணர்ச்சி, தனக்குத்தானே குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் வந்து நம்மை கீழான நிலைக்கு அழைத்து சென்றுவிடும். நான் தகுதியற்றவன், நான் லாக்கியற்றவன், இது போல நம்மள வந்து கீழ் நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும். அடுத்ததாக யூ என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையில என்னென்ன உணர்ச்சிகள் நமக்குள்ள உருவாகுகின்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்ஜஸ்டிஸ். டிராமா எனக்கு அந்நியாயத்தை கொடுத்து விட்டது, ஏன் எனக்கு இது போல நடந்தது, இது ஒரு அந்நியாயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதற்கு பதிலா அதனை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு நாம் பொறுப்புதாரியாக ஆக வேண்டும். பொறுப்புதாரி என்றால் இப்பொழுது என்னால் என்னை திருத்திக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதின் அர்த்தமாக இருக்கின்றது. ரெண்டாவது அன்வான்ட், தேவையில்லாதது. அதாவது டிராமால தேவையுள்ள காட்சிகள் இது போல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் அதற்கு மாறாக நடக்கும்போது இது எனக்கு தேவையற்றது அப்படின்றத ஒரு உணர்ச்சி நமக்குள்ள உருவாக்குகின்றது. மூன்றாவது அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராதது. நாம் ஒரு வகையில் எதிர்பார்த்திருப்போம், இந்தந்த மாதிரி நம்மை நாடி இது போல சூழ்நிலைகள் உருவாகும்னு. ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் வேற மாதிரி வரும்போது நமக்குள்ள அந்த வீணான எண்ணங்கள் எழுகின்றது. நாலாவது அன்வில்லிங்னஸ், ஏற்றுக்கொள்ளாத தன்மை. நம்ம வந்து தயார் நிலையில இல்லை, சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னா உடனடியா நம்மளால அந்த ஒரு காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதனால நமக்குள்ள அந்த ஒரு கேள்விகள் எழும், ஏன் இது போல, ஏன் எனக்கு அப்படின்ற விஷயம். அண்ட் லாஸ்ட் வந்து அன்பிலீவபிள், நம்ப முடியவில்லை அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ நம்ம வேற ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றோம், அதற்கு மாறாக நடக்கும் போது இது என்னால நம்பவே முடியல, ஏன் இது போல நடந்தது அப்படின்ற கேள்விக்கு போயிடுறோம். பட் இது எல்லாத்துக்கும், இந்த 10 உணர்ச்சிகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஏன் இது போல நடந்தது, வை டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அதிலிருந்து மறைந்து இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொண்டு ஒரு படிப்பினியாக ஏற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டினா பாபா சொல்வது போல வீணான எண்ணங்களுக்கு விதையாக இருப்பது ஒரே ஒரு வார்த்தை, ஏன். அந்த ஏன் என்ற விதையிலிருந்து ஆலமரம் போல பல வகையான வீணான எண்ணங்கள் மற்றும் விகாரமான எண்ணங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இதற்கு ஒரே தீர்வு, நாம் நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், மேலும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒரு படிப்பினையை எடுத்துக்கொண்டு சுயம் என்னை நானே மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியை கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.